நம்மளுடைய இந்த முகாமினுடைய ஒரு பகுதியாக இப்போ நம்ம இங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்திருக்கிறோம். இங்கே என்ன கேசவ பெருமாள் ஆதிகேசவ பெருமாள் சன்னி கோயிலில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் அல்லது இந்த ஊர் உண்மையில் சொல்லணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆதிகேச பெருமாளை காட்டிலும் இந்த ஊரில் பிறந்து ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியருக்காக மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அதனால் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியரை பற்றி சில விஷயங்கள் இங்கே நான் பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஸ்ரீபெரும்புதூர்லேயும் அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துலேயும் வாழ்ந்திருக்கிறார். அதனால் நம்மளுடைய நம்ம இன்னைக்கு இப்போ ராமானுஜரை பற்றி பேச இருக்கிறது, ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் போகிற வரைக்கும் அவருடைய வாழ்க்கை, காஞ்சிபுரத்தில் இருந்த காலகட்டம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை நம்ம இங்கே சுருக்கமாக பார்க்கலாம். கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார், யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் தர்மஸ்ய ததாத்மானம் சிஜாமியஹம். பல நேரங்களில் அவர் இந்த உலகத்தில் அவதரித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார். அதே நேரத்தில் சில தருணங்களில் அவர் தன்னுடைய பக்தர்களை அனுப்பி வைக்கிறார். அதன்படி அவ்வப்போது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக அவருடைய பக்தர்கள் இந்த உலகத்தில் தோன்றுறாங்க. அப்படி தோன்றியவர்களில் ஒருத்தர் தான் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர். அவர் ஆதிசேஷனுடைய அவதாரமாக கருதப்படுகிறார். எப்போதும் பகவான் தன்னுடைய லீலைகளை செய்யும்போது அவர் கூட ஆதிசேஷன் வருவார். இந்த தடவை பகவான் இல்லாமலேயே, அதாவது பகவானுடைய அவதாரம் நேரடியாக இல்லாமலேயே ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் இங்கே இந்த தாமமான ஸ்ரீபெரும்புதூரில் அவதரிக்கிறார். ராமானுஜர் அவதரித்த இடம் இந்த கோயிலுக்கு எய்தாப்பில் இடம் இருக்குது. ராமானுஜாச்சாரியர் அவதரித்த இடம், இந்த இடத்துல அவர் இந்த கோயிலில் இந்த பகுதிகளில் யாகம் செஞ்சின்றிருந்த ஆஷோரி கேசவ பெருமாள் அப்படிங்கிறவருக்கு மகனாக பிறந்தார். அந்த காலகட்டத்தில் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய மிக முக்கியமான ஆச்சாரியராக யாமுனாச்சாரியர் இருந்து வந்தார். யாமுனாச்சாரியருடைய முக்கியமான சிஷ்யர்களில் ஒருத்தர் ஸ்ரீ சைலபூர்ணா. ஸ்ரீ சைலபூர்ணருக்கு ரெண்டு சகோதரிகள், ஸ்ரீதேவி பூதேவி. அதில் ஸ்ரீதேவியை மணந்தவர் ஆஷூரி பெருமாள். அந்த விதத்தில் ஸ்ரீ சைலபூர்ணர் ராமானுஜருக்கு மாமாவாகிறார். ராமானுஜர் ஏறத்தாழ 1000 வருடங்களுக்கு முன்னாடி அவதரித்தார். இன்னும் 3 வருடங்களில் ராமானுஜருடைய 1000வது அவதார தினம். ரொம்ப விமரிசையாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு இப்பையிலிருந்தே திட்டங்கள் நிறைய தீட்டின் இருக்காங்க. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடி அவர் தோன்றினார். தன்னுடைய சகோதரிக்கு மகன் பிறந்திருக்கிறான்ங்கிறத கேள்விப்பட்டு ஸ்ரீ சைலபூர்ணர் இங்கே வந்தப்ப ராமானுஜரை பார்த்து அவருடைய உடலில் இருக்கக்கூடிய தெய்வீகமான அம்சங்களை பார்த்ததுனால இவர் நிச்சயமாக விசேஷமான ஒரு நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். ராமானுஜருடைய விசேஷமான தன்மையை பார்த்து அவர் அந்த குழந்தைக்கு ராமானுஜர்னு பெயரிட்டார். ராமானுஜர் அப்படிங்கிற பெயரானது லக்ஷ்மணருடைய பெயர். அனுஜ அப்படின்னா தம்பி, ராமருடைய தம்பி லக்ஷ்மணர். ராமானுஜ அப்படிங்கிறது லக்ஷ்மணருடைய பெயர். அந்த பெயர் ஸ்ரீ சைலபூர்ணரால் அவருக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கூட குறுகிய காலத்திலேயே ராமானுஜர் வேத விஷயங்களில் எல்லா தரப்பட்ட விஷயங்கள்லேயும் அதிகமான அறிவுடையவராக இருந்தார். எல்லாவற்றையும் வெகு விரைவில் புரிந்து கொண்டார். மிக சிறந்த புத்திசாலியாக இருந்தார். பார்க்குறவங்க எல்லாருமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அதாவது இவர் சாதாரண நபர் அல்ல அப்படிங்கிறத எல்லாருமே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருந்தது. 16 வயதில் அவருக்கு ரக்ஷம்ப அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணமானது. அதன் பிறகு அவர் காலப்போக்கில் மேலும் அதிகமாக கல்வி பெறும் பொருட்டு யாதவ பிரகாஷர் அப்படிங்கிற ஒரு சன்னியாசிகிட்ட போய் படிக்கிறதுக்காக போகிறார். யாதவ பிரகாஷர் அத்வைத சம்பிரதாயத்தை சார்ந்த ஒரு சன்னியாசி. ஆனால் அவர் ரொம்ப திறமை வாய்ந்தவர். சமஸ்கிருத இலக்கணங்களில், சாஸ்திரங்களில், வேதாந்தத்தில், உபநிஷத்துலலாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர். அந்த யாதவ பிரகாஷர்கிட்ட ராமானுஜர் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புட்குடிங்கிற இடத்துல போய் படிக்க போகிறார். அவர் கீழே இவர் படிக்கிறார். படிக்க ஆரம்பிக்கும் போதே யாதவ பிரகாஷரும் புரிஞ்சுக்கிறார், இந்த சிறுவன் சாதாரண சிறுவன் அல்ல, மிகவும் புத்தி கூர்மை உடையவர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறார். இருந்தாலும் தொடர்ந்து அவருக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு வரார். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் அவர் ராமானுஜர் யாதவ பிரகாஷருக்கு உடம்பில் எண்ணெய் தேய்த்து அவருக்கு உடம்பு பிடித்து விட்டுருக்கார். அப்போதைக்கு யாதவ பிரகாஷர் உபநிஷத்துலேருந்து ஒரு வாக்கியத்தை மேற்கோள் காட்டி அதை விளக்கிறதுக்கு வரார். அவர் சொல்கிறார், தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு உபநிஷத்தில் பகவானுடைய கண்களை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கு. அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதுங்கிறத வர்ணிக்கும்போது இந்த மாதிரி வர்ணிச்சிருக்கு. கப்யாசம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்து விளக்கிறார் யாதவ பிரகாஷர். கப்பி அப்படின்னா குரங்குன்னு அர்த்தம். ஆசை அப்படின்னா அதனுடைய ஆசனம், குரங்கினுடைய பின்பகுதி. குரங்கினுடைய பின்பகுதி எப்படி சிவந்த நிறத்தில் இருக்குமோ அது மாதிரி பகவானுடைய கண்கள் சிவந்த நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாதவ பிரகாஷர் விளக்கம் கொடுக்குறார். யாதவ பிரகாஷர் இந்த விளக்கத்தை கொடுக்கும்போது ராமானுஜரால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியல. பகவானுடைய கண்களை இப்படி ஒரு குரங்கினுடைய பின்பகுதிக்கு ஒப்பிடுறாரு இவர் அப்படிங்கிறதுல அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல, அவருடைய வருத்தம் தாங்க முடியல. இருந்தாலும் அமைதியாக அவருடைய உடலை அவர் பிடித்து விட்டுட்டே இருக்கார். ஆனால் அவருடைய கண்களில் கண்ணீர் தேங்கி அந்த கண்ணீரானது யாதவ பிரகாஷருடைய உடம்புல விழுது. சூடான ஒரு நீர் தன் மேல பட்டறியும். யாதவ பிரகாஷ் கேட்க, ஏன் அலற நீ? அப்போ அவர் சொல்றார், நீங்கள் கேட்ட விளக்கத்தை என்னால் தாங்கிக்க முடியல. நீங்க கடவுளுடைய கண்களை இப்படி ஒரு குரங்கு அதை அவரால் சொல்ல முடியல, அதை கூட அவரால் சொல்ல முடியல. அவர்கிட்ட இப்படி சொல்றீங்களேன்னு கூட சொல்றதுக்கு அவருக்கு முடியல. பகவானுடைய கண்களை இப்படி நீங்க சொல்றது என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறார். யாதவ பிரகாஷர், இதுல என்ன, இதுதான் விளக்கம், சாஸ்திரம் சொல்லி இதுதான் விளக்கம், உனக்கு என்ன இதை விட சிறந்த விளக்கம் தெரியுமான்னு கேட்கிறார். அப்ப ராமானுஜர் சொல்றார், இதுக்கு இன்னொரு விதத்திலையும் விளக்கம் கொடுக்கலாம். சாஸ்திரங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் யாரு? சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியதே நம்ம பேசலாம், இதுக்கு வேற விதத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். கப்பி அப்படிங்கிறது சூரியனையும் குறிக்கும். ஆசை அப்படின்னா எதன் மூலமாக அல்லது எதை சார்ந்து ஒன்று இருக்கிறதோ அது. நம்ம ஆசனம் நம்ம சொல்றோம்னா அது தாங்கி இருக்கு, அதனால அல்லது சார்ந்து இருக்கு, எதை சார்ந்ததாக இருக்குதோ அது அப்படின்னு அர்த்தமாகுது ஆசை அப்படின்னு. கப்பியாசை அப்படிங்கிற வார்த்தைக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார், சூரியனை சார்ந்து எது இருக்கின்றதோ அது. அது என்ன அப்படின்னா தாமரையை சொல்றார் அவர். சூரியனை சார்ந்து, தாமரையானது சூரியனை சார்ந்து இருக்கு. சூரியன் வரும்போது தாமரை மலர்ந்து செயல்படுது. ஸோ அந்த மாதிரி பகவானுடைய கண்கள் தாமரைக்கு ஒப்பிடப்படுது அப்படின்னு ராமானுஜர் தன்னுடைய குரு யாதவ பிரகாஷருக்கு சொல்லிக் கொடுப்பார். அந்த விளக்கத்தை கேட்டு யாதவ பிரகாஷர் ரொம்ப ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவர். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுனா போக 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 அவர் ஒரு விளக்கம் சொல்வார், அதுக்கு ராமானுஜர் வேற ஒரு விளக்கத்தை சொல்வார். இது தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த வாதங்கள் போய்கிட்டே இருக்கும். ஒரு தருணத்தில் யாதவ பிரகாஷரால் அதை பொறுத்துக்கவே முடியாது. இவன் என்ன எப்போ பார்த்தாலும் நமக்கு சொல்கிறதுக்கெல்லாம் வேற ஒரு அர்த்தம் கொடுத்துட்டே இருக்கிறானே, என்ன பண்ணலான்னு அவருக்கு ஒன்றும் புரியாது. ஏன்னா அவர் ஒரு மதிப்பு மிக்க ஒரு சன்னியாசி, அவர் கீழே நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் அதனால் அவரால் அந்த அவமானத்தை பொறுத்துக்க முடியல. எல்லா மாணவர்களையும் கூட்டி சொல்கிறார், நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன தீர்வு பண்ணலாம், நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத கேட்குறீங்க, இவன் ஒருத்த மட்டும் நான் சொல்கிறத கேட்கறதில்ல, என்ன பண்ணலாம்? சரி, ராமானுஜரை கொன்னரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. எப்படி கொள்றது, எப்படி கொள்றது அப்படின்னா அதுக்கு சில வழிமுறைகள்லாம் பசங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் அவர் நிராகரிக்கிறார். இல்லை இல்லை, அதெல்லாம் ரொம்ப பாவம், கொள்றதுன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கொல்ல வேணாம் பாவம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வழிமுறைகள்லாம் ஒதுக்கி வச்சுருவார். சில வழிமுறைலாம் வேண்டாம் வேண்டாம். அப்புறம் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்வாங்க, என்ன அப்படின்னா காசிக்கு போய் அங்கே மணிகர்ணிகா படித்துறையில் குளிக்கும்போது அங்கே இவரை தண்ணிக்குள்ளார முக்கி தண்ணி கங்கையோட சேர்த்து அனுப்பி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிடுவாங்க. திட்டத்தின்படி காசியை நோக்கி புறப்படுவாங்க. அப்போ யாதவ பிரகாஷர் கீழே இன்னொருத்தரும் படிப்பார், கோவிந்தர்னு. அவருக்கும் தெரியும் இந்த மாதிரி ராமானுஜரை கொள்றதுக்கு இவங்க திட்டமிட்டிருக்காங்கிற விஷயம் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் ராமானுஜருடைய உறவினர். அதனால மற்ற மாணவர்கள்லாம் என்ன பார்த்துப்பாங்கன்னா கோவிந்தனையும் ராமானுஜரையும் சேர்க்கவே கூடாது, பிரிச்சே கூட்டிகிட்டு போகணும், தனியாக எங்கேயுமே விடக்கூடாது, கோவிந்தன் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. விந்திய மலைத்தொடரை தாண்டி போகிறப்ப கோவிந்தன் ராமானுஜருக்கு சைகையால் தனியாக வர சொல்லி கூப்பிட்டு, இந்த மாதிரி உன்னை கொல்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க, உடனே எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு சொல்லி அறிவுறுத்துவார். ராமானுஜருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, சரின்னு சொல்லி தெக்க நோக்கி நடக்க ஆரம்பிப்பார். அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு அவர் பாட்டு நடந்து வருவார், நடப்பார் 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 நடந்து வந்துட்டே இருப்பார். கொஞ்ச தூரம் வந்து ரொம்ப களைப்பாயிடுவார். களைப்பாயி அமரும்போது எந்த பக்கம் போகிறதுனே தெரியாது, திசை எதுவுமே தெரியாது. எந்த திசை எந்த திசையில் போகணும்னு அவருக்கு தெரியல, நம்ம எந்த திசையில் இருக்கிறோங்கிறது தெரியல. அப்போ அந்த அந்த இடத்துல ஒரு வேடனும் அவனுடைய மனைவியும் வருவாங்க, ரெண்டு பேரும் வருவாங்க. ரெண்டு பேரும் வந்து நாங்கள் உனக்கு வழிகாட்டுறோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வருவாங்க கொஞ்ச தூரம். கொஞ்ச தூரத்தில் வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்பாங்க. ஊர் வந்திருக்கு, ஊரில் போய் எங்களுக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு கேட்பாங்க. தண்ணி கொண்டுறதுக்காக அவர் போவார். போகிற இடத்துல கேட்பார், இது என்ன ஊருன்னு கேட்பார். என்ன ஊரா, இது தெரியாதா உனக்கு? ரொம்ப பிரபலமான ஊராச்சு அது. இதுதான் காஞ்சிபுரம் பார். ஆ, காஞ்சிபுரமா? எப்படி ஒரே நாளில் நம்ம விந்திய மலைத்தொடர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தோம்? சரி, தண்ணி கேட்டவங்க அப்போ யாரு? வேடனுடைய வடிவத்தில் வந்தது யாரு? அங்கே போய் பார்ப்பார், அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் புரிஞ்சுப்பார், வேடனுடைய வடிவத்தில் வந்தது சாக்ஷாத் வரதராஜ். வரதராஜர் வேடனுடைய வடிவத்தில் வந்து யாதவ பிரகாஷருடைய திட்டத்திலிருந்து ராமானுஜரை காப்பாற்றியிருப்பார். அதுக்கப்புறம் ராமானுஜர் பகவான் தங்கிட்டிருந்து தண்ணி கேட்டார் அப்படிங்கிறதுனால தினமும் வரதராஜருக்கு திருமஞ்சனம் பண்ணும்போது அதுக்கான தண்ணீரை அந்த குறிப்பிட்ட கிணத்துலேருந்து கொண்டு போகிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டார். அந்த சேவையை அவர் தினமும் செஞ்சுட்டுருந்தார். அப்போ அங்கே யாதவ பிரகாஷர் காசிக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரார். திரும்பி வந்து ராமானுஜரை காஞ்சியில் பார்த்தனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாதவ பிரகாஷருடைய மனமானது ஒரு விசேஷமான ஒன்று, விசித்திரமான ஒன்றுன்னு சொல்லலாம். அவருக்கு ராமானுஜர் மேலே அதிகமான பாசமும் இருக்கும், ஏன்னா இவ்வளோ புத்திசாலி பையன் அப்படிங்கிற விதத்தில். அதே நேரத்தில் தன்னை மிஞ்சின சிஷ்யனாக இருக்கிறானேன்னு சொல்லி ஒரு வெறுப்பும் இருக்கும். அதனால தான் அவரை கொல்றதுக்கு கூட அவர் தயங்கி தயங்கி ஒத்துக்கொள்வார். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய திட்டத்திலேருந்து ராமானுஜர் தப்பிச்சிட்டாருங்கிற தெரிஞ்சதே அவருக்கும் ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி அடைஞ்சு அவர் சொல்றார், சரி நீ மறுபடியும் என்னோட சேர்ந்துக்கோ, மறுபடி வா படிக்கிறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். இவரும் சரின்னு மறுபடி யாதவ பிரகாஷர் கீழே படிக்கிறதுக்கு போவார். அப்புறம் அந்த தருணத்தில் யாமுனாச்சாரியர் காஞ்சிபுரத்துக்கு வருவார். காஞ்சிபுரத்துக்கு யாமுனாச்சாரியர் வரும்போது அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர் காஞ்சிபூர்ணா. காஞ்சிபூர்ணர் யாமுனாச்சாரியரை வரவேற்று அவருக்கு வேணுங்கிற எல்லா வசதிகளையும் செய்வார். காஞ்சிபூர்ணாக்கு அங்கே யாமுனாச்சாரியர் கேள்விப்பட்டிருப்பார், இந்த மாதிரி ராமானுஜர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவருக்கு எல்லாம் சொல்லுவாங்க, ராமானுஜர் யாதவ பிரகாஷர்கிட்ட வைத்த வாதங்கள் எல்லாம் பல பேர் சொல்லும்போது அதனால் யாமுனாச்சாரியர் ரொம்ப திருப்தி விட்டு இருப்பார். நான் ராமானுஜரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரத்தில் வரதராஜர் கோயிலில் இருக்கும்போது யாதவ பிரகாஷர் வர்றத யாமுனாச்சாரியர் பார்ப்பார். பார்த்துட்டு உடனே காஞ்சிபூர்ணர்கிட்ட கேட்பார், யார் ராமானுஜா என காட்டு. கும்பலாக வருவாங்க, எப்போவுமே அப்படிதான். ஒரு குரு வேத கலாச்சாரத்தை வரார் அப்படின்னா குருகுலத்தில் இருக்கவங்க எல்லாம் பின்னாடியே வருவாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துல பின்னாடியே வர்றாங்க. யார் ராமானுஜான் கேட்பார், காஞ்சிபுரம் காட்டுவார். அது பாருங்க, எல்லாத்தோட பிரகாசமாக ஒரு பையன் இருக்கானே, அவர் தான் ராமானுஜன். எல்லாரோட பிரகாசமாக உயரமாக அழகாக இருக்கிறாரே, அவர் தான் ராமானுஜர். ராமானுஜரை பார்க்கிறார் யாமுனாச்சாரியர். பார்த்த தருணத்தில் யாமுனாச்சாரியர் புரிந்து கொள்கிறார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை எடுத்து வளர்க்கக்கூடிய நபராக இவர் தான் வரப்போகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுண்டு வரதராஜர்கிட்ட பிரார்த்தனை செய்கிறார் அவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக. யாமுனாச்சாரியர் அந்த நேரத்தில் ராமானுஜருக்கு ஆசி கொடுக்கிறார். ஆசி எடுத்து அதாவது வரதராஜர்கிட்ட பிரார்த்தனை செய்து ஆசி கொடுக்கிறார். இதுக்கு நடுவில் இன்னொரு நிகழ்ச்சியும் நடைபெறுது. என்னென்னா, காஞ்சியினுடைய இளவரசி அவங்களுக்கு பேய் பிடிச்சிரும். அந்த பேய் உடம்பு விட்டு போகிறதுக்கு மறுத்துரும், போமாட்டேன் போமாட்டேங்க. மன்னர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யாதவ பிரகாஷரை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. யாதவ பிரகாஷர் என்னென்னமோ பண்ணி பார்ப்பார் அவருக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் பேயை விரட்டுறதுக்கு, ஆனால் பேய் நகரவே நகராது. யாதவ பிரகாஷர் எந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் அப்படின்னா அந்த பேயோட பேசுவார், பேயோட பேசி சொல்வார், ஏய் இந்த உடம்பு விட்டு போ, நான் போமாட்டேன். உங்களுடைய சிஷ்யர் ராமானுஜர் ஒருத்தர் இருந்துக்கிறார், அவர் என்ன போ சொன்னார்னா நான் போகிறேன். அவர் ஒரு தெய்வீக புருஷர். சரி, ராமானுஜரை கூப்பிட்டு சொல்ல சொல்லுவாங்க. ராமானுஜர் சொல்லார், இந்த உடலை விட்டு போயிடும் பார், உடனே அந்த பேய் அந்த உடலை விட்டு போயிடும். அந்த தருணத்திலையும் யாதவ பிரகாஷர் ராமானுஜருடைய நிலை என்ன, ராமானுஜர் ஒரு தெய்வீக புருஷர் அப்படிங்கிறதையும் அவர் புரிந்து கொள்வார். ராமானுஜரை ஆசிர்வதித்துட்டு யாமுனாச்சாரியார் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு போன பிறகு அங்கே அவருக்கு அதிகமான எண்ணங்கள் வருது. நம்மளை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஒரு நபரை நியமிக்கணும் அப்படிங்கிறதுல அவர் நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறார். அதை பற்றி அவர் யோசிக்கும் போதெல்லாம் அவருடைய நினைவில் வரக்கூடியது ராமானுஜர். ராமானுஜர் தான் அடுத்து நடத்த முடியும், அவர் தான் வரணும் அப்படிங்கிறதுல யாமுனாச்சாரியர் ஆழமாக விரும்புகிறார். அதே சமயத்தில் அவர் நினைக்கிறார் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? யாதவ பிரகாஷர் தான் பிரச்சனை. ராமானுஜர் யாதவ பிரகாஷர்கிட்ட இருக்கும்போது நம்ம எப்படி அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை பற்றி சொல்லித்தர முடியும்? வரதராஜர்கிட்ட வேண்டார், எப்படியாவது ராமானுஜருக்கும் யாதவ பிரகாஷருக்கும் ஏதாவது கொஞ்சம் சண்டையை மூட்டி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் முழுமையாக வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யமுனாச்சாரியார் பிரார்த்தனை செய்கிறார். அவருடைய பிரார்த்தனைக்கும் பதில் கிடைக்குது. வழக்கம் போல் யாதவ பிரகாஷர் அத்வைத்தத்தை உபதேசிக்கும்போது ராமானுஜர் அதில் கேள்வி எழுப்புகிறார். ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் பற்றி ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே கிடையாது, ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிற விளக்கத்தை யாதவ பிரகாஷர் முன்வைக்கும்போது அதில் ரெண்டு பேருக்கும் இடையில் வாதம் எழுது, யாதவ பிரகாஷருக்கும் ராமானுஜருக்கும். அந்த வாதத்தினுடைய விளைவாக யாதவ பிரகாஷர் ராமானுஜரை விரட்டிடுறார். நீ இனிமேட்டு எங்கிட்ட வராத, எங்கிட்ட உனக்கு பாடம் கிடையாது, நீ கிளம்பு, ரொம்ப அதிக பிரசங்கியாக இருக்க, போய் தோ அப்படின்னு விரட்டிடுறார். ராமானுஜர் அதை வசதியாக எடுத்துட்டு தன்னுடைய தாய்கிட்ட போய் சொல்கிறார், நான் என்ன பண்ணுறது, இப்போ நான் என்ன செய்யணும் இந்த தருணத்தில்? அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ போய் காஞ்சிபுர நாட்டை போ. ஏன்னா அவங்க அம்மா அவங்களும் ஸ்ரீ வைஷ்ணவ இதில் தான் வந்தாங்க. அதாவது அவங்க அம்மாவோட சகோதரர் ஸ்ரீ சைலபூர்ணா, அவர் யாமுனாச்சாரியருடைய சிஷ்யர். அதனால் அவங்க அம்மாவுக்கும் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கனால அவங்க சொல்கிறாங்க, நீ போய் காஞ்சிபுர நாட்டை போய்க்கோ, அவர் உனக்கு வழிகாட்டுவார்னு சொல்கிறார். காஞ்சிபுரனர் ஜாத்தியில் வைசிய ஜாத்தியை சார்ந்தவர், இருந்தாலும் அவர் ஒரு மிகச்சிறந்த பக்தர். அந்த ரீதியில் ராமானுஜாச்சாரியர் காஞ்சிபுர நாட்டை போய் பழக ஆரம்பிப்பார். பழக பழக ராமானுஜர் மேலும் அதிகமாக தெரிஞ்சுப்பார் காஞ்சிபுரனரை பற்றி, இவர் எவ்வளோ உயர்ந்த பக்தருங்கிறத உணர்வார். அப்படி காஞ்சிபுரனரோட அவர் உறவு கொள்வார். காஞ்சிபுரனரும் ராமானுஜரை அறிவுறுத்துவார், நீ தொடர்ந்து வரதராஜருக்கு திருமஞ்சனத்துக்கு நீர் கொண்டு வான்னு. இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ராமானுஜர் பௌதிக ரீதியில் பார்த்தா கூட ஒரு மிகப்பெரிய பண்டிதர், ஆனால் அவருக்கு அவருடைய குரு கொடுக்கக்கூடிய சேவை தண்ணி பிடிச்சிட்டு வர சேவை. சில நேரத்தில் நம்ம பார்க்குற நவீன காலத்தில் நிறைய மக்கள் எல்லாருமே பெரிய சேவை பண்ணுறது தான் ஆசைப்பட்றாங்க, சின்ன சேவை பண்ணுறதுக்கு யாரும் விரும்புறது கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க சேவை பண்ணுறதுக்கே தகுதி இல்லாதவர்கள் ஆயிடுறாங்க. எல்லா சேவையும் பண்ணுறதுக்கு ஒரு வைஷ்ணவன் தயாராக இருக்கணும், பகவானுக்கு நேரடியாக செய்யக்கூடக்கூடிய ஒரு கைங்கரியம் அப்படிங்கிறத உணரணும். பகவானுக்கு தண்ணீர் கொண்டு வரக்கூடிய அந்த கைங்கரியத்தை ராமானுஜர் இடைவிடாமல் செய்கிறார். காஞ்சிபுரனர் அதனால் ரொம்ப திருப்தி அடைகிறார். இந்த தருணத்தில் அங்கே ஸ்ரீரங்கத்தில் யாமுனாச்சாரியர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். அவருக்கு ரொம்ப உடல்நிலை மோசமாயிடுது. உடனடியாக யாராவது ஒருத்தர் போய் ராமானுஜரை காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்தை கூட்டிகிட்டு வரணுங்கிறார். அப்போ அவருடைய சீடர்களில் முதன்மையானவரான பெரிய நம்பிகள் அல்லது மகாபூர்ணர் அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு வரார். காஞ்சிபுரத்துக்கு வரும்போது ராமானுஜர் வரதராஜருக்காக நீர் எடுத்துட்டுருக்கார். அந்த தருணத்தில் மகாபூர்ணர் வந்து ஸ்தோத்திரத்னத்திலிருந்து யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திரத்னத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை பாடுறார், ஒரு ஸ்லோகத்தை உச்சரிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை கேட்டு அதனுடைய அர்த்தத்தையும் அதில் இருக்கக்கூடிய ஆழத்தையும் பார்த்து ராமானுஜர் பிரமிப்படைகிறார். என்ன ஒரு அற்புதமான ஸ்லோகம் இது, யார் இதை இயற்றினது கேட்குறார். அப்போ மகாபுருணர் சொல்ற, இது யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திரம். ஓ, யாமுனாச்சாரியருடைய ஸ்தோத்திரமா, நானும் யாமுனாச்சாரியர் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ராமானுஜர் சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ மகாபுருணர் பெரிய நம்பிகள் சொல்கிறார், யாமுனாச்சாரியர் உங்களை உடனடியாக ஸ்ரீரங்கத்தை கூட்டிகிட்டு வர சொல்கிறார் அப்படின்னு. சரின்னு அதனால் மனமு வந்து இவர் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி ராமானுஜாச்சாரியர் பயணம் மேற்கொள்கிறார். ரெண்டு பேரும் விரைந்து பயணம் மேற்கொள்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அங்கே போய் சேரும்போது அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருந்தது. ஏன்னா இவங்க போய் சேர்றதுக்குள்ளார யாமுனாச்சாரியர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டார். மகாபூர்ணராலும் ராமானுஜாச்சாரியாராலும் ராமானுஜராலும் அந்த இடத்துல அவர் ஆச்சாரியராகலைனும் இருந்தாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ராமானுஜராலும் மகாபூர்ணராலும் வருத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியல. அந்த நேரத்தில் ராமானுஜர் பார்க்குறார், யாமுனாச்சாரியருடைய மூன்று விரல்கள் மடிஞ்சிருக்கு. என்ன இப்படி மடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். மூன்று விரல்களும் விரிஞ்சிருக்கு, சாரி, மூன்று விரலும் மடிஞ்சிருக்கு, விரிஞ்சிருக்குமா, மூன்று விரல்களும் வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த தருணத்தில் அங்க இருக்கிறவங்க ஏன் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார் ராமானுஜர். அவங்க சொல்றாங்க, யாமுனாச்சாரியர் மூன்று விஷயத்தை ஆசைப்பட்டார், ஒருவேளை அந்த ஆசை நிறைவேறாதனால அவருடைய விரல்கள் இப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. மூன்று விரல்கள் மடிஞ்சிருந்தது, நான் சொன்னதுதான் கரெக்ட், மாத்தாதீங்க. அவருடைய மூன்று விரல்கள் மடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி அவரை பார்த்தறியுமே ராமானுஜாச்சாரியர் மயக்கம் போட்டு விழுந்துடுறார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் தண்ணி தெளித்து அவரை எழுப்புறாங்க. எழுப்பி அவர் பார்க்கும்போது மூன்று விரல் மடிஞ்சிருக்கு. ஏன் மடிஞ்சிருக்குங்கும்போது இந்த மூன்று விஷயங்கள் அவர் நிறைவேற்றலையோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, யாமுனாச்சாரியர் சாஸ்திரங்களை ஆழமாக படித்து வேதாந்த சூத்திரத்திற்கு விசிஷ்டாத்வைதத்தின் அடிப்படையில் ஒரு வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதணும்னு ஆசைப்பட்டார். பராசர முனிவரையும் வியாசதேவரையும் அவங்களுடைய பெருமைகளை உலகத்திற்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லும்போது அந்த இடத்துல ராமானுஜர் சொல்வார், நான் யாமுனாச்சாரியருடைய கருணையை பெறுவதற்கு தகுதியுடையவனாக இருந்தால் பகவான் என்னை அந்த காரியத்துக்கு செய்யறதுக்கு நான் அந்த காரியத்தை செய்யணும்னு விரும்பக்கூடியவராக இருந்தால் நான் அந்த மூன்று விஷயங்களையும் யமுனாச்சாரியருக்காக நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு அந்த இடத்த உறுதி கொடுக்குறார். அப்படி ஒரு உறுதி கொடுக்கும்போது யமுனாச்சாரியருடைய மூடியிருந்த விரல்கள் எல்லாம் மறுபடி விரிஞ்சிடுது. அதை பார்த்த எல்லா சீடர்களும் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே யமுனாச்சாரியர் சொல்லிட்டார், ராமானுஜாச்சாரியர் தான் அடுத்து நம்மளை வழி நடத்த போகிறார் அப்படிங்கிறத. இருந்தாலும் இங்கே நேரடியாகவும் அவங்க பார்க்குறாங்க, ராமானுஜர் முன்ன வந்து அந்த உறுதியை கொடுத்ததுக்கப்புறம் யமுனாச்சாரியர் உடைய மூடியிருந்த விரல்கள் எல்லாம் விரியறதையும் பார்க்குறாங்க. இந்த உறுதியை எடுத்துட்டு யமுனாச்சாரியரை நமஸ்கரிச்சுட்டு யமுனாச்சாரியர் மகாபூர்ணரை நமஸ்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் ராமானுஜர் மறுபடி காஞ்சிபுரத்துக்கு வரார். மறுபடி காஞ்சிபுரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய உறவு இன்னும் வலுப்பெறுது காஞ்சிபூர்ணரோட அதிகமாக பழக ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து அவர் திருமஞ்சனம் கொடுக்கக்கூடிய திருமஞ்சனத்துக்கு தண்ணீர் எடுக்கக்கூடிய சேவையை தொடர்ந்து செய்கிறார். காஞ்சிபூர்ணர்கிட்ட ராமானுஜர் தீட்சையை கேட்குறார், எனக்கு தீட்சை இல்லைங்கன்னு சொல்லி கேட்குறார். ஆனால் காஞ்சிபூர்ணர் மறுத்துறார், இல்லை நான் ஒரு வைஷ்ய ஜாத்தியை சார்ந்தவன், சமுதாயத்தில் ஜாதி பழக்கம் ரொம்ப ஆழமாக இருக்குது, இந்த தருணத்தில் நான் பிராமணரான உங்களுக்கு தீட்சை கொடுத்தேன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் மேலே நிறைய அன்பு இருந்தால் கூட சமுதாய பழக்க வழக்கத்தின் காரணத்தினால ராமானுஜர் கேட்டபோதும் கூட அதுக்கு காஞ்சிபூர்ணர் மறுத்துறார். அதுக்கப்புறமும் அவங்களுடைய உறவு நல்லா ஆழமாக வலுப்பெறுது. ஒரு முறை ராமானுஜர் காஞ்சிபூர்ணரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவருக்கு உணவளிக்கணும் அப்படின்னு பிரியப்படுவார். அதற்கான வேண்டுங்கிற எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு காஞ்சிபூர்ணரை கூப்பிட்டு வர்றதுக்காக போவார். ஆனால் அதுக்கு நடுவில் காஞ்சிபூர்ணருக்கு வரதராஜர் கோயிலில் சேவை இருந்த காரணத்தினால சீக்கிரமாக கிளம்பி வரலான்னு சொல்லி அவர் சீக்கிரமாக கிளம்பி வேற வழியில் ராமானுஜரை வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டார்னு சொல்லிட்டு ராமானுஜருடைய மனைவி அவங்களுக்கு உணவளிப்பாங்க. அவரும் உணவளிச்சுட்டு அங்கேருந்து ராமானுஜர் திரும்பி வர்றதுக்குள்ளாரே வீட்டிலேருந்து கிளம்பிடுவார். ராமானுஜர் திரும்பி வந்தால் அவருடைய மனைவி குளிச்சிருப்பாங்க. கேட்பார், என்ன குளிச்சிருக்க, இந்த மாதிரி காஞ்சிபுரம் வந்தார், அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன், அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்போ இருக்கேன். எதுக்கு இப்போ குளிச்சுட்டு இருக்கிற, நம்ம ஆற்றுல வந்து ஒரு வைஷ்யம் வந்து சாப்பிட்டு போயிட்டா நம்ம வீடே களங்கம் அடைஞ்சிருது, அதனால் அவர் எந்த இடத்துல உட்காந்து அவருக்கு சாப்பாடு போட்டனோ அந்த இடத்த மொத்தத்தையும் சாணி வச்சு மொழிவிட்டேன், நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவருடைய மனைவி பதில் சொல்கிறாங்க. ராமானுஜருக்கு மிகப்பெரிய கோபம், மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் அவரால் அவர் எதையும் செய்யலை, வேறு வழி இல்லாமல் பொறுத்து கொள்கிறார். எப்படி ஒரு மனைவி தனக்கு வாச்சிருக்கிறாளேன்னு வருத்தத்தோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றார். நேராக அவர் காஞ்சிபூர்ணட்ட போகிறார். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே காஞ்சிபூர்ணட்ட போய் வருத்தம் தெரிவிக்கிறார், என்னுடைய மனைவி இந்த மாதிரி செஞ்சிட்டாங்க, தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, வருத்தம் தெரிவிக்கிறார். வருத்தம் தெரிவித்து அவர் கேட்குறார், நீங்கள் வரதராஜர்கிட்ட எப்போ வேணாலும் பேசுவீங்க, காஞ்சிபூர்ணர் வரதராஜர்கிட்ட போய் நேராக பேசுவார், எனக்கு என்னுடைய மனதில் நீண்ட காலமாக சில சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களுக்கு தயவுசெய்து தீர்வு கொடுங்க வரதராஜர்கிட்ட கேட்டு, அந்த சந்தேகங்கள் தீர்வு பெற்றால்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். காஞ்சிபூர்ணர் அதற்கு இசைந்து வரதராஜர்கிட்ட ராமானுஜரை கூட்டிகிட்டு போகிறார். ராமானுஜர் கேட்கக்கூடிய கேள்விகளை அவர் ராமானுஜர் சார்பாக காஞ்சிபூர்ணர் வரதராஜர்கிட்ட சொல்ல, வரதராஜர் காஞ்சிபூர்ணருக்கு பதில் சொல்ல, காஞ்சிபூர்ணர் அதை ராமானுஜருக்கு தெரியப்படுத்துகிறார். ஆறு கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கிறார் தத்துவபூர்வமான கேள்விகளுக்கு. அந்த ஆறு கேள்விகளுக்கான பதில்கள்ல ஐந்து கேள்விகள் தத்துவபூர்வமானவை. அதில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நான் யார்கிட்ட இருந்து தீட்சை வாங்குறதுன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். ஏன்னா காஞ்சிபுரம்ன்ற கேட்டார், காஞ்சிபுரம் ஒத்துக்கல கொடுக்க மாட்டேன்ட்டார். யார் எனக்கு தீட்சை கொடுப்பார் அப்படிங்கிற கேள்வியும் ஆறாவது கேள்வியா ராமானுஜர் முன்வைத்தார். அதற்கு வரதர் பதில் கொடுத்த பதில் என்னன்னா, மகாபூர்ணர் மகாபூர்ணர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்றார். வரதர் கட்டளை கொடுத்துட்டார். நேராக ராமானுஜர் காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி போறார் மகாபூர்ணரை தேடி. அதே நேரத்தில் பகவான் மகாபூர்ணருக்கும் கட்டளை கொடுத்துருப்பார், நீ ராமானுஜருக்கு தீட்சை கொடுன்னு. அப்ப மகாபூர்ணர் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்தை நோக்கி வருவார், இவர் காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கத்தை நோக்கி போவார். ரெண்டு பேரும் வழியில மதுராந்தகத்தில் சந்திக்கிறாங்க. மதுராந்தகத்தில் சந்திக்கும் போது அவர் ரொம்ப திருப்தி அடைகிறார். அதாவது ராமானுஜரை சந்தித்ததுனால பெரிய நம்பிகளும், பெரிய நம்பிகளை சந்தித்ததுனால ராமானுஜரும், ரெண்டு பேருமே ரொம்ப திருப்தி அடைகிறாங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு அவங்க பேசும்போது ராமானுஜர் கேட்பார், எனக்கு தீட்சை கொடுங்க. சரி வா காஞ்சிபுரத்துக்கு போகலாம், அங்கே போய் உனக்கு தீட்சை தரேங்கிறார். இல்லை இல்லை, இங்கேயே இப்பயே எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். இல்லை ஏன், என்ன அவ்வளோ அவசரம், இல்லை வாழ்க்கை ரொம்ப அவசரம், எது வேணாலும் நடக்கும். சில மணித்துளிகள், கொஞ்ச நேரத்தில் நான் ஏற்கனவே யாமுனாச்சாரியரை இழந்திருக்கேன், அதனால் நான் எந்த ஒரு அபாய எது வேணாலும் எப்போ வேணாலும் நிகழலாம், நீங்கள் உங்களை அடையாமல் நான் போகக்கூடாது, வரதரே எனக்கு நேரடியாக கட்டளை கொடுத்துருக்கார், உங்ககிட்ட இருந்து தீட்சை வாங்க சொல்லி எனக்கு தீட்சை கொடுங்கன்னு கேட்குறார். பெரிய நம்பிகளும் அதுக்கு இசைகிறார். இசைந்து அவங்க அங்கே மதுராந்தகத்தில் போய் ராமர் கோயில் அருகில் உட்கார்ந்து அங்கே இருக்கக்கூடிய மகிழ மரத்தடியில் பஞ்சசம்ஸ்காரம் கொடுத்து தீட்சை கொடுக்குறார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த தீட்சை கொடுத்த நாள் இன்று, திதி பிரகாரம் இன்றைக்கு ராமானுஜர் பெரிய நம்பிகள்கிட்டருந்து தீட்சை வாங்கின திருநாள். நம்ம நேற்று மதுராதங்க போயிருந்தோம், இன்றைக்கு ஸ்ரீபெரும்புதூர் வந்திருக்கோம். அதனால தான் நான் இரண்டையும் சேர்த்து ராமானுஜர் காஞ்சிபுரம் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய லீலைகளை பேசலான்னு முடிவு பண்ணேன். அப்போ அங்கே ராமானுஜர் தீட்சை பெறார். தீட்சை பெற்றுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காஞ்சிபுரத்துக்கு வராங்க. மகாபூர்ணரும் ராமானுஜரும் இணைந்து காஞ்சிபுரத்துக்கு வராங்க. காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் அவர் தங்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார். மகாபூர்ணர் தங்கிறதுக்கு, மகாபூர்ணர் ஒரு கிரகஸ்தர், அவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார். ராமானுஜர் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அதற்கு நடுவில் ராமானுஜருடைய வீட்டுக்கு ஒரு வைஷ்ணவர் ஒருவர், அதாவது ரொம்ப ஏழ்மையான ஒரு வைஷ்ணவர், வீட்டுக்கு வரமாட்டார் வழியில் போயின்னு இருப்பார், ரொம்ப ஏழ்மையான வைஷ்ணவர். அவர் கேட்பார் ராமானுஜர்கிட்ட, ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. ராமானுஜர் போய் தன்னுடைய மனைவிட்ட கேட்பார், அவங்க எதுவுமே இல்லை, பழசு இருந்தால் கூட கொடுங்கன்னு கேட்பாங்க, எதுவுமே இல்லைன்றவாங்க. சரின்னு ராமானுஜர் அவர்கிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுவார். இருந்தாலும் தன்னுடைய மனைவியினுடைய வார்த்தைகள் மேலே சந்தேகத்தில் உள்ளே போய் சமையல் கட்டில் பார்ப்பார். அங்கே பார்த்தா ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு உணவு உள்ளே இருக்கும். அதுலேயும் ராமானுஜருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கும், ஏன் தன்னுடைய மனைவி இப்படியெல்லாம் செயல்படுறாளே அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக ஒரு நாள் திடுதிப்புன்னு பார்த்தா வீட்டுக்கு போய் பார்த்தா மகாபூர், அதாவது இவர் காலை தன்னுடைய தினசரி சேவையெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மகாபூர்ணர் அங்கே இருக்க மாட்டார், அவரும் இருக்க மாட்டார், அவருடைய மனைவியும் இருக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்கணும்னு சொன்னால், அவர் திடுதிப்புன்னு உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் காஞ்சிபுரத்துக்கு விட்டுட்டு ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்பிட்டாருமா. இவருக்கு எதுவும் புரியாது ஏன் இந்த மாதிரி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அங்கே சொல்லுவாங்க, மகாபூர்ணருடைய மனைவிக்கும் உங்களுடைய மனைவிக்கும் தண்ணி பிடிக்கிற இடத்துல சண்டையாச்சு. தண்ணி பிடிக்கிற இடத்துல மகப்பூர்ணருடைய மனைவியோட குடத்தில் இருந்த தண்ணி கொஞ்சம் செதறி ராமானுஜருடைய மனைவியோட குடத்தில் இருந்த தண்ணியில் ஊற்றினோம். உங்கள் தண்ணி எங்கள் குடத்தில் பட்டது, எங்கள் வீட்டு ஆச்சாரமெல்லாம் போச்சு. அதாவது மகப்பூர்ணரும் பிராமணர் தான், ஆனால் மகப்பூர்ணருடைய அந்த பிராமணர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேற்றுமையெல்லாம் இருக்குது. அவதுக்குள்ளாரே உயர்ந்த பிராமணர், தாழ்ந்த பிராமணர்னு இருக்குது. அதில் மகப்பூர்ணர் கொஞ்சம் தாழ்ந்த பிராமணர். அதனால் அவங்க குடத்தில் பட்ட தண்ணி அவங்க குடத்துலேருந்து தண்ணி என் குடத்தில் பொழுந்துடுச்சுன்னு சொல்லி சண்டை. அந்த சண்டையில் மகப்பூர்ணர் ஊரை விட்டு காலி பண்ணியிருப்பார். அதனால் ராமானுஜர் ரொம்ப வருத்தமடைவர். மனைவிக்கு மனைவி மூன்று அபச்சாரம் பண்ணியாச்சு. முதல்ல காஞ்சிபூர்ணரை அவருக்கு ஒரு அபராதம், பாகவத அபச்சாரம். ரெண்டாவதாக அதித்தி அபச்சாரம். ஒரு விருந்தாளி மாதிரி ஒருத்தர் வரார், அதித்தியாக வர்றவருக்கு நம்ம நாராயணரை போல சேவை பண்ணணும்னு சொல்லியிருக்கு, ஆனால் அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பிட்டார். மூன்றாவதாக பார்க்குறப்ப இந்த மாதிரி அவர் மகப்பூர்ணருடைய மனைவியோட சண்டை போட்டு அவங்களுடைய சண்டை போடுறதுங்கிற இயற்கையை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் ராமானுஜர் முடிவு பண்ணுறார், நான் சன்னியாசம் எடுக்கிறேன், போதும் மனைவியோட வாழ்ந்த வாழ்க்கை, நான் சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார். முடிவு பண்ணிவிட்டு மனைவிட்ட சொல்லிடுறார், அவர்கிட்ட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்றார். எல்லா நகை என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் போய் வாழ்ந்துக்கோ போ அனுப்பி வச்சிட்றார். அனுப்பி வச்சுட்டு சன்னியாசம் வாங்கிறதுக்கு தயாராகிறார். அப்போ சன்னியாசம் வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அவர் நேரடியாக வரதராஜட்ட போகிறார். ஒரு சன்னியாசம் வாங்கணும் அப்படின்னா ஒரு சன்னியாசிக்கிட்டேருந்து வாங்கணும், ஒரு சன்னியாசி சன்னியாசத்தை மற்றொரு சன்னியாசிக்கிட்டேருந்து வாங்கணும். அப்போ அங்கே யாரும் சன்னியாசிகள் கிடையாது. சன்னியாசி இருக்கிறவங்கெல்லாம் மாயாவாத சன்னியாசிகள் தான் இருக்காங்க. அதனால் மாயாவாதி சன்னியாசிக்கிட்டேருந்து வாங்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராமானுஜர் சன்னியாசம் வாங்கணும் அப்படிங்கிறதும் வரதராஜருடைய விருப்பம். அதனால் நேராக வரதராஜர்கிட்டே போய் தனக்கு சன்னியாசம் கொடுக்குமாறு கேட்குறார். வரதராஜரும் அவருக்கு சன்னியாசம் கொடுக்குறார், திருதண்டி சன்னியாசம் எடுக்கிறார். எப்படி வரதராஜர் சன்னியாசம் கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு மாயமான ஒன்று, அல்லது வரதராஜருடைய கட்டளையின் பேரில் ராமானுஜர் தானே சன்னியாசம் எடுத்துக்கொண்டார்னு கூட சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசமும் கிடையாது. நேரடியாக வரதராஜரால் ராமானுஜர் சன்னியாசம் பெறார். மாயாவாதிகள்லாம் ஏக்கதண்டி சன்னியாசிகளாக இருப்பாங்க. இவர் திரிதண்டம் எடுத்தார். மனம், உடல், வாக்கு எல்லாமே பகவானுடைய சேவையில் உபயோகிக்கப்படுது. அதுதான் திரிதண்டத்தினுடைய அர்த்தம். அப்படி அவர் திரிதண்ட சன்னியாசம் எடுக்கும்போது வரதராஜர் அவருக்கு யதிராஜர்னு பேர் கொடுக்குறார். யதிராஜர் அப்படின்னா யதினா சன்னியாசி, ராஜ அப்படின்னா ராஜா, யதிராஜனா சன்னியாசிகளுடைய தலைவர். அந்த திருநாமத்தை ராமானுஜருக்கு வரதராஜர் கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் தன்னுடைய குருவினுடைய கட்டளையை நிறைவேற்றுறதை பற்றி யோசிக்கிறார். யாமனாச்சாரியருடைய கட்டளை எப்படி நம்ம நிறைவேற்றுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஆழமாக யோசிக்கிறார். அவர் நினைக்கிறார், பாஷ்யம் எழுதணும்னா அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது. அதுக்கு சாஸ்திரங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சில நபர்களும் உதவிக்கு தேவை. புஸ்தகங்களை எழுதணும் அப்படின்னா தானாக தனியாக எழுத முடியாது, உதவி அவசியம். அதற்கு தகுதி வாய்ந்த பாண்டித்துவம் வாய்ந்த பக்தர்கள் தேவைன்னு நினைக்கிறார். அப்போ அவர் யோசிக்கிறார், அவருடைய மனதில் கோவிந்தர் தான் வரார். தன்னுடைய உறவினராக யாதவ் பிரகாஷர் கீழே படித்த கோவிந்தர் ரொம்ப புத்திசாலி. அவர் அந்த தருணத்தில் காளஹஸ்தியில் சிவனுக்கு பூஜை பண்ணிட்டுருந்தார். அவரை எப்படியாவது வைஷ்ணவத்துக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு ஸ்ரீசைல பூர்ணர் மூலமாக முயற்சி பண்ணுறார். அந்த நேரத்தில் ராமானுஜர் சன்னியாசம் எடுத்துட்டாருங்கிறத தெரிஞ்சறியும் ரெண்டு பேர் ராமானுஜர் கிட்ட வந்து சரணடைகிறாங்க. ஒருத்தர் கூரத்தாழ்வார், கூரத்தாழ்வார் குரேஷர், அவர் வரார். அப்புறம் முதலி ஆண்டவர், ரெண்டு பேரும் ராமானுஜர் கிட்ட வந்து தங்களை ஒப்படைக்கிறாங்க. ரெண்டு பேருமே மிகவும் திறமை வாய்ந்த பக்தர்கள், கல்வியிலையும் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள். அதை தொடர்ந்து ராமானுஜருடைய பெருமைகள் வைஷ்ணவ சம்பிரதாய சமுதாயத்தில் மத்தியில் பரவலாக அதிகரிக்குது. அந்த தருணத்தில் யாதவ பிரகாஷரும் காலப்போக்கில் ராமானுஜருடைய சிஷ்யராகிறார். யாதவ பிரகாஷருடைய அம்மா அவங்க வரதராஜருடைய கோயிலுக்கு வருவாங்க. அப்போ ராமானுஜரை பார்ப்பாங்க. ராமானுஜர் சன்னியாசியாக இருப்பார். ராமானுஜர் விசாரிப்பார், யாதவ பிரகாஷர் எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா என்ன, எல்லாத்தையும் விசாரிப்பார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ராமானுஜருடைய நிலையை பற்றி எடுத்து சொல்லுவாங்க யாதவ பிரகாஷர்கிட்ட. அப்போ யாதவ பிரகாஷர் தன்னுடைய தவறை எண்ணி ரொம்ப வருந்துவார். இந்த தவறுக்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலாம், நான் அவரை கொல்றதுக்கு முயற்சி செஞ்சேன், அவர் சரியான விளக்கங்களை கொடுத்தபோது கூட நான் அந்த விளக்கங்களை எதிர்த்தேன், இத்தகைய குற்றத்திற்கு என்ன பிராயச்சித்தம் செய்யலாம். சரி, ஒரு பிராயச்சித்தம் செய்யலாம் என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே ஏகதண்ட சன்னியாசி, மாயாவாத இதில் சன்னியாசம் எடுத்திருப்பார். அந்த சன்னியாசத்தை தியாகம் பண்ணிட்டு ராமானுஜர் கீழே சிஷ்யராயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவார். அதன்படி ராமானுஜர்கிட்ட போய் ராமானுஜர்கிட்ட தன்னை ஒப்படைப்பார். ராமானுஜரும் யாதவ பிரகாஷருடைய நேர்மையான மனோபாவத்தை ஏற்றுக்கொண்டு யாதவ பிரகாஷர் முன்ன செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து அவருக்கு சந்நியாசம் கொடுத்து அவரை கோவிந்தஜியர்னு பேர் கொடுத்து அவரை ஒரு சன்னியாசியாக, திருடந்தி சன்னியாசியாக மாற்றினார். அப்படி திருடந்தி சன்னியாசியாக மாற்றி யாதவ பிரகாஷர் அவரும் மாறினதுக்கப்புறம் ராமானுஜருடைய பெருமைகளும் இன்னும் அதிகரிக்குது. யார்கிட்டிருந்து கல்வி கற்றாரோ அந்த நபரே இவருடைய சிஷ்யராக இருக்கிறாருங்கும்போது அவருடைய, அதுவும் இல்லாமல் யாதவ பிரகாஷரும் சாதாரண நபர் கிடையாது, அவர் மிகவும் மிகப்பெரிய பாண்டித்தம் பெற்றவர். அதனால் ராமானுஜருடைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. கொஞ்சம் காலப்போக்கில் யாதவ பிரகாஷர் மடிந்துடுறார், அவர் நீண்ட காலம் இருக்கலை. அந்த நேரத்தில் ஸ்ரீரங்கம் ஏற்கனவே ஸ்ரீ வைஷ்ணவத்துக்கு முக்கியமான ஸ்தலமாயிருந்தது. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் ராமானுஜருடைய வளர்ச்சியை கண்டு பெருமை கொள்கிறாங்க. எப்படியாவது ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வரணும், கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அவங்க எல்லாரும் பிரியப்படுறாங்க. அவங்க எல்லோரும் எங்கே போனாங்க, ரங்கநாதர்கிட்ட போனாங்க. ரங்கநாதர்கிட்ட போய் கேட்குறாங்க, ரங்கநாதரே எப்படியாவது ராமானுஜரை காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. ரங்கநாதர் அவர் ராமானுஜரு கிட்டே எப்படி பேச முடியும், அவரால் பேச முடியாது. அதனால் அவர் வரதராஜர்கிட்ட சொல்கிறார். ஃபேக்ஸ் அனுப்புனாரா? அவர் சொல்கிறார் வரதராஜர்கிட்ட, வரதராஜர்கிட்ட தெரியப்படுத்துகிறார், இந்த மாதிரி ராமானுஜரை கொஞ்சம் அனுப்பி வை எங்கள் ஊருக்குன்னு. வரதராஜர் மாட்டேங்கிறார். எப்படி ராமானுஜரை எப்படி நான் பிரியறது, நான் மாட்டேன், இவ்வளோ வருஷமா எனக்கு சேவை பண்ணியிருக்க, நான் எப்படி பிரியறது, இல்லை இல்லை நீங்கள் அனுப்பணும். அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவில் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் சரி பரவாயில்லன்னு சொல்லி ரங்கநாதருடைய விருப்பத்துக்கு வரதராஜர் ஒத்துக்கிறார். வரதராஜர் ஒத்துண்டு சரி ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வரட்டும்னு சொல்லி ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார். தன்னுடைய சிஷ்யர்கள் சூழ ராமானுஜர் காஞ்சியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு புறப்படுறார். ஸ்ரீரங்கத்தில் அங்கிருந்த பக்தர்கள் எல்லாரும் ராமானுஜரை ஒரு ஆச்சாரியருக்குரிய ஸ்தானத்தில் ஏற்று வரவேற்றாங்க. அந்த நேரத்தில் ரங்கநாதர் அவருக்கு உடையவர்னு பேர் கொடுக்குறார். உடையவர்னா ரெண்டு இடமும் அவருக்கு சொந்தம், காஞ்சிபுரமும் சொந்தம், ஸ்ரீரங்கமும் சொந்தம். அதனால் அவருடைய பெயர் உடையவர்னு வருது. அதுக்கப்புறம் படிப்படியாக அவர் தன்னுடைய லீலைகளை ஸ்ரீரங்கத்தை அடிப்படையாக கொண்டு அரங்கேற்ற ஆரம்பிக்கிறார் ராமானுஜர். நிறைய லீலைகள் அடுத்தடுத்து நிறைய போகும். இதெல்லாம் நம்ம சில விஷயங்களை இன்றைக்கு இங்கே நினைவு கூர்ந்திருக்கிறோம். உங்களில் பலருக்கு இந்த லீலைகள் ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்லலை. இருந்தாலும் ராமானுஜர் பெரிய நம்பிகள்கிட்டருந்து தீட்சை பெற்ற இந்த திருநாளில் நம்ம ராமானுஜருடைய ஆரம்ப கால லீலைகளை பற்றி சில விஷயங்களை நினைவில் கொள்வது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று. இந்த ராமானுஜர் பிறந்த இந்த புண்ணியஸ்தலத்தில் நம்ம இன்றைக்கு இதை பேசுகிறதும் ரொம்ப விசேஷமான ஒன்று. அதனால் இந்த விஷயத்தை பற்றி பேசலாம்னு நான் முடிவு செஞ்சேன். இதில் ஒன்றும் அதிகமான தத்துவங்கள் நான் எதுவும் பேசலை. ஆனால் பக்தர்களுடைய நிலைகளில் உள்ள நிறைய தத்துவங்கள் அடங்கி இருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் பல இடங்களில். நான் ஆனால் அதை அதிகமாக விளக்கலை. அந்தந்த லீலைகளில் இருக்கக்கூடிய தத்துவார்த்தமான பகுதிகளை நம்ம மற்ற இடங்களில் நிறைய தத்துவம் நிறைய நடைமுறை விஷயங்களை பற்றி நிறைய பேசிட்டோம். அதனால் நான் இங்கே இந்த ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பக்தர், மிகச்சிறந்த ஒரு ஆச்சாரியர், அவருடைய லீலைகள் சிலவற்றை நினைவு கொள்ளலாம்னு அவருடைய பெருமைகளை எடுத்துரைக்கலாம்னு சொல்லி இப்போ பேசியிருக்கிறோம். நம்ம எல்லோ உங்களை எத்தனை பேர் முதல் முறையாக ஸ்ரீபெரும்புதூர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? எனக்கும் இதுதான் முதல் முறை. பாதி பேருக்கு மேலே முதல் முறையாக வந்திருக்கோம். அதுவும் விசேஷம் ஸ்ரீபெரும்புதூருக்கு நான் வந்திருக்கேன், ஆனால் கோயிலுக்கு வந்ததில்லை. ஏ முதல் தடவைனாலும் முறையாக வந்திருக்கோம். சரியான நாளில் வந்திருக்கோம். ரொம்ப பொருத்தமான நாளில் ராமானுஜருடைய தீட்சை பெற்ற நாளில் வந்திருக்கோம். ரொம்ப விசேஷமானது. நம்ம எல்லோரும் ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்தை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய நம்பிகள்கிட்டருந்து தீட்சை பெற்றார். அந்த திருநாளில் அவர் அவதரித்த இந்த இடத்துல நம்மளுடைய முழு மனதோட இங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியர் ராமானுஜர்கிட்டையும் இங்கே இருக்கக்கூடிய கேசவ பெருமாள்கிட்டையும் ஆதிகேசவ பெருமாள்கிட்டையும் நம்ம ஆழ்ந்த பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம். நம்ம எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம இங்கே நம்ம ஸ்ரீபெரும்புதூரில் கொஞ்சம் கிருஷ்ண பக்தியை இது ரொம்ப புனிதமான ஒரு இடம். மக்கள் எல்லாரும் கிருஷ்ண பக்தர்களாக இருந்த பூமி. ஆனால் இன்றைக்கு எல்லா இடங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் மக்கள் பெரும்பாலும் கிருஷ்ண பக்தியை மறந்து வாழ்கிறாங்க. அத்தகைய மக்கள்கிட்ட நம்ம கிருஷ்ண பக்தியை எடுத்து சொல்லணும்னு பிரியப்படுறோம். அதற்கான நம்மளுடைய முயற்சிக்கு ராமானுஜருடைய ஆசியும் ஆதிகேசவ பெருமாளுடைய ஆசியும் ரொம்ப அவசியம். அத்தகைய நம்மளுடைய விருப்பங்களை அவங்க பூர்த்தி செய்யணும்னு நம்ம பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். ஓகே, எல்லாரும் பிரார்த்தனை செய்யலாமா? நம்ம பிரார்த்தனை என்ன? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பலமாக இந்த ஸ்ரீபெரும்புதூருடைய வீதிகளில் நம்ம நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபடுவோம். நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரு புஸ்தகம் கூட திரும்பி போகக்கூடாது, அதுதான் டார்கெட். நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரு புஸ்தகம் கூட நம்ம கொண்டு வந்திருக்கிற ஒரு புஸ்தகம் கூட திரும்பி போகக்கூடாது. இல்லை, எல்லாத்தையும் இங்கே விநியோகம் பண்ணணும். வரக்கூடிய எல்லா பக்தர்களுடைய பொறுப்பு அது. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஹரிநாமத்தை நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு போவோம்.